ഗുഡ് മോർണിംഗ് ബ്രദേഴ്സ് ആൻഡ് സിസ്റ്റേഴ്സ്. പിതാവാകിയ ദൈവനാളും ആണവരാകിയ യേശു ക്രിസ്തുനാളും കൃപയും സമാധാനവും ഉണ്ടാവതാക. ബംഗളൂർ സഭ സാർബാക, ദി ബാംഗ്ലൂർ ബൈബിൾ സ്റ്റുഡൻറ് സാർബാക ഉങ്ങൾ എല്ലാവർക്കും എങ്ങളുടെ വാഴ്ത്തുതലും അൻപയും തെരുവിത്ത് ഉങ്ങളുടെ അൻപയും വാഴ്ത്തുതയും എടുത്ത് സെല്ല ആവലാക ഇരിക്കും. ഇതോ ഇന്ന് അരുമയാണ് നാളിലെ இந்த நாலாவது கன்வென்ஷனிலே தேவன் உங்க மத்தியிலே பேச செய்த கிருபைக்காக தேவனையும் மற்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் மற்றும் சபையாக இருக்கிற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்குள் மிக பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய பாடத்துக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வசனமானது நாம் வாசித்தோம். ஆனால் முக்கியமாக இன்று நாம் பார்க்க போற ஒரு காரியமானது சகோதரர்களை பற்றி ஒரு காரியத்தை நாம் பார்க்க பார்க்கிறோம். சகோதரர்களை பற்றிய ஒரு பாடம். அப்ப சகோதரிகள் பற்றிய ஒரு பாடம் சொல்லும் போது உடனடியா நம்ம என்ன நினைக்கலாம்னா, எப்போ எந்த சகோதரர்கள் வந்தாலும் சகோதர சகோதரிகள் பத்தி தான் பேசுறாங்க, இதுல என்ன புதுமை? ஆனால் புதுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாமோ இந்த பூலோகத்தின் சகோதர சகோதரிகளை பற்றிய அல்ல, வானத்து சகோதரர்கள் பற்றிய காரியங்களை பார்க்கிறோம். த ஹெவன்லி பிரதர்ஸ், பரலோகத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களை பற்றிய சில காரியங்களை நாம் கவனித்து பார்க்க போகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, யாருங்க பரலோகத்தின் சகோதரர்கள் என்று கேட்ட உடனடி நம்ம சொல்லலாம், யாருங்க?
தேவதூதர்கள்,
ஏஞ்சல்ஸ், தேவதூதர்கள். தேவதூதர்கள் நம்மளுக்கு சகோதரர்கள் ஆவார்களா? சகோதரர்களா நாம் அவர்களை அழைக்கலாமா என்று பார்த்தால், ஆம், அவர்களும் நமக்கு சகோதரர்களே. ஏனும்போது இத வெளிப்படுத்தலில் அப்போஸ்தலன் ஜான் யோவான் அவர்கள் ஒரு தூதர் காலில் விழும்பொழுது அந்த தூதர் என்ன சொல்கிறார் என்று நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 22:8-9 வாசிக்கலாம்.
யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருக்கிறேன். நான் கேட்டு கண்ட போது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாத படிக்க பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்க தரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள் என்றான்.
உன்னோடும் உன் சகோதரரோடும் நானும் ஒரு ஊழியக்காரன், அதனால இப்படி செய்யாத, நானும் உங்களில் ஒரு ஊழியக்காரன் என்று இந்த தூதர்கள் சொல்கிறதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஹெப்ரியர் ஹீப்ரூஸ் 2:11 வாசிக்கும் போது, இது நிமித்தம் நம்மளை சகோதரர் என்று அழைக்கப்பட அவர் வெட்கப்படுறது இல்லையா? இப்படி இருக்கும்போது அவர்களும் நம் சகோதரர்களாக இருக்கிறார்கள். நம்ம கடந்த நாட்கள் எல்லாம் சகோதரர்களை நம்மை பற்றியே நாம் பேசியிருக்கிறோம், நம்மை பற்றி தெரிந்திருக்கிறோம். ஆனால் இன்று அந்த பரலோக சகோதரரிடத்திலிருந்து நமக்கு என்ன பாடம் பார்க்க போகிறோம்? ஏன் இந்த காரியத்தை நான் படித்தேன்? இந்த காரியம் இன்னைக்கு ஏன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது? ஏன் இதை எனக்கு படிக்கக்கூடிய ஆர்வம் வந்த காரணம் என்னவென்றால், புதிய ஏற்பாட்டிலே சதுசேயர்கள் இயேசு இடத்துல வந்து அவரிடத்துல எப்படியாச்சும் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து சில கேள்விகளை கேட்கிறார்கள். அதை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 22:23-30.
உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரருக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே, எங்களுக்குள்ளே சகோதரர் ஏழு பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மறித்து சந்தானம் இல்லாததினால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டுவிட்டு போனான். அப்படியே இரண்டாம் மூன்றாம் சகோதரன் முதல் ஏழாம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள்? அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணி இருந்தார்களே என்று கேட்டார்கள்.
போதும். இந்த இடத்திலே நாம் வாசிக்கும் போது இந்த சதசேயர்கள் எப்படியாச்சும் இயேசு கிறிஸ்துவ எந்த விதத்தினாலும் டிராப் பண்ணும், குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்றதுனால இவர்கள் வந்து முதலாவது இவங்களுக்கு உயிர் தந்தலிலேயே விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. இப்படிப்பட்டவங்க இயேசு கிறிஸ்துட்ட வந்து என்ன கேக்குறாங்கன்னா, உபாகமத்தில இருக்கக்கூடிய 25:5 இருக்கக்கூடிய ஒரு வசனத்திலிருந்து எடுத்து மோசே இப்படியாக சொல்லியிருக்கிறார், ஒரு சகோதரன் அதாவது ஒருவனுக்கு சந்தானம் இல்லாமல் அவன் மரித்தானால் அவனுடைய சகோதரனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த மனைவி அப்படின்ற ஒரு லா இருக்குது. ஆனா எத்தனை சகோதரனை கல்யாணம் பண்ணுட்டாங்க இல்ல, ஒரு சகோதரனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு லா இருக்குது. இத்த வச்சு அந்த இயேசு கிறிஸ்துவ இடத்துல எடுத்து வந்து எங்களில இப்படி ஒரு ஏழு சகோதரன் ஃபர்ஸ்ட் அந்த சகோதரன் கல்யாணம் பண்ணாரு, அவருக்கு குழந்தை இல்லாம அவரு மரித்தாரு. அப்ப அந்த ஸ்திரீ அவனுடைய தம்பிய கல்யாணம் பண்ணிக்கினா, மறுபடியும் குழந்தை இல்லாததுனால அந்த சகோதரனும் இறந்தாச்சு. இப்படியே ஒரு ஏழு சகோதரர்களை அவருக்குள்ள இருக்கிற ஏழு சகோதரியை கல்யாணம் பண்ணி குழந்தையே இல்லாததினால இவனும் செத்தான், அந்த பொண்ணும் செத்து போச்சு. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க கேள்வினும் போது, சந்தானம் இல்லாம செத்து போயிட்டாங்கோ, இந்த பொண்ணு எல்லாத்துக்கிட்டயுமே புருஷனா வாழ்ந்துச்சு, இந்த ஆம்பளைங்க எல்லாமே வந்துட்டு அதை மனைவியா ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், இப்ப நீ சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் உயிர் தந்தல் இருக்குதுன்றீங்க, எல்லா இடத்திலும் பிரசங்கம் பண்ணின்னு வந்திருக்கீங்க, உயிர் தந்தல் இருக்குது உயிர் தந்தல் இருக்குதுன்ட்டு. சரி, இப்படி நீங்க உயிர் தந்தல் இருக்குமானால் ஒருவேளை இந்த ஸ்திரீ உயிர் தந்தல் வந்தால் இவள் யாருக்கு மனைவியா இருப்பாள் என்ற ஒரு கேள்வியை நீங்க சொல்லுங்க. ஏன்னா பதில் அவங்க கேக்குறாங்க, யாருக்கு மனைவியா இருப்பாள்? நம்ம நிறைய பாக்குறோம், ஒரு ஒருத்தருக்கு ரெண்டு ரெண்டு மனைவி, மூணு மனைவி இருக்கும். நம்மளுக்கு உயிர் தந்தல் இருக்கும்போது இந்த மனைவி வந்தால்னா யாருக்கு மனைவியா இருக்க போறா? இப்ப இங்க ஒரு கேள்வி இந்த இடத்துல கேட்கும் போது, அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாசிக்கலாம் 29:30 வாசிக்கலாம்.
இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள்.
ஒரு நிமிஷம், இங்க என்னன்றாருன்னா, நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை மறுபடியும் வாசிங்க சிஸ்டர்.
நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல்,
பாத்தீங்களா, வேத வாக்கியங்களை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். நீங்க இந்த கேள்வி கேட்கறீங்க, காரணம் என்னன்னா அந்த வேத வாக்கியங்களை அறியாதபடியினால். ஏனும் போது அந்த இடத்துல சந்தானம் இல்லாமல் இருந்தால் மாத்திரமே கல்யாணம் பண்ண சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அந்த இடத்துல சந்தானம் இருந்திருந்தாக்கா, ஒரு குழந்தை இருந்திருந்தா கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பாயிண்ட் எங்க இருக்குதுன்னா, அந்த சந்தானத்தில் இருக்கிறது, அந்த குழந்தையில ஒரு பாயிண்ட் இருக்கிறது. அதற்காக தான் இன்னொரு கல்யாணம் பண்ண சொன்னார். பட் அடுத்தது 30 வாசிக்கும் போது அப்ப என்னன்றா, இந்த வேத வாக்கியங்களை முதலாவது நீங்க புரிஞ்சிக்கல, ஏன் சொன்னாருன்றத புரிஞ்சிக்கல. அடுத்தது தேவனுடைய வல்லமையும் உங்களுக்கு தெரியல. காரணம் என்ன, நாங்க உயிர் தழுந்தல் பத்தி பேசினு இருக்கிறோம், உங்களுக்கு உயிர் தழுந்தல் மேல நம்பிக்கை இல்ல. நம்மளுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குங்களா உயிர் தழுந்தல் மேல? ஏதாச்சும் உயிர் தழுந்தல் ஆயிருக்கிறத உங்க கண்ணால நீங்கள் பார்த்திருக்கிறீங்களா? யாரும் பாத்திருக்கிறோமா? ஏதாச்சும் ஒரு உயிர் தழுந்தல் ஆயிருக்கிறது யாரும் கண்ணால பாத்திருக்கிறீங்களா? யாருங்க கண்ணால பாத்திருக்கிறது? எது? அதான் சொல்றாருங்க அவரு, உங்களுக்கு தேவனுடைய வல்லமையும் தெரியல, அங்க பண்ண சொல்லப்பட்டிருக்கிற அங்க சொல்லப்பட்டிருக்கிற லாஸ் கூட உங்களுக்கு தெரியல, தேவனுடைய வல்லமையை உங்களுக்கு தெரியல. சரி, நீங்க உங்களை கேட்கிறோம், உயிர் தந்தலை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? எங்க கண்டீங்க? படித்திருக்கிறீர்கள். லாசருவை படித்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து உயிர் தந்தல் ஆனதை படித்திருக்கிறீர்கள், கண்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்ட என்ன சொல்லுவீங்க? இல்லை இல்லீங்களா? இல்லை. இதான் வந்து அப்போஸ்தலர் பவுலுக்கிட்ட வந்து கேக்குறாங்க, உயிர் தந்தல் இருக்குதுன்றீங்களே, எப்படி எப்படியாப்பட்ட மேனில வருவாங்கன்னு சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருங்க, என்ன சொல்றாருங்க? 1 கொரிந்தியர் 15
அதிகாரம்
இல்ல இல்ல 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 32 வாசிங்க.
நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன்.
சாரி, நீங்க 35 வாசிங்க.
ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாக?
பாருங்க, இங்க கேக்குறாங்க வந்து அப்போஸ்தலர் பவுல், அப்போ அவர் உயிர் தந்தல் உங்கள் கண் முன்னாடியே இருக்குதுன்றதை காமிக்கிறார். பாருங்க, படிங்க படிங்க 36.
புத்தியினே நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாது.
இது ரொம்ப பெரிய ப்ரூஃப். ஒரு நாளா உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு விதையை நீங்க பார்த்தாது மறித்து மறுபடியும் வளருதுன்னா அது தேவனுடைய புதுமைங்க. இப்படி இதே ஆகுதுன்னும் போது மனுஷன் வர முடியாதா? வர முடியும்ன்றத தேவனுடைய வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றுதாங்க அவங்க குறிப்பிட்டு சொல்றத பாக்குறோம். பட் ஆனாலும் கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, மறுபடியும் அதுல மத்த 22:30 வசனத்தை வாசிக்கலாம்.
உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல் இருப்பார்கள்.
பாருங்க என்ன சொல்லிட்டாருனாக்கா, ரொம்ப ஈஸியா சொன்னார். நீங்க என்ன பண்ணலீங்க, பழைய ஏற்பாடுல இருக்கிற சாஸ்திரங்கள் ஒண்ணும் உங்களுக்கு தெரியல, தேவனுடைய வல்லமையே புரியல. அடுத்தது என்ன சொல்றதலில் கொள்வனும் இல்லை கொடுப்பனும் இல்லை, அப்புறம்
அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல் இருப்பார்கள்.
பாருங்க, அவங்க வந்து பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களை போல இருப்பார்கள். அங்க என்ன சொல்லிட்டாருன்னா, உயிர் தெரிந்தலிலே கொள்வனையும் இல்லையா கொடுப்பனையும் இல்லையா, அங்க எல்லாமே தேவ தூதர்களை போல இருப்பார்கள் என்று சொல்றத நம்ம பார்க்கிறோம். உடனடியே அந்த வசனத்தை வாசித்த பிறகு நாம எந்த முடிவுக்கு வந்துருவோம் சொன்னா, உயிர் திறந்த இல்ல, பொண்ணும் இல்ல, ஆணும் இல்ல, எல்லாமே தேவ தூதர்களை போல ஒரு கவுன போட்டுக்குன்னு வெள்ளை கலர். அடுத்தது நிறைய பேர் அப்படிதான் யோசனை பண்ணிட்டு இருக்குது. ஒரு ரக்க இருக்கும், ரெண்டு ரக்க. ஏன்னா நம்ம பிக்சருங்கல்ல அநேக படத்துல எல்லாம் பாத்துருக்கிறோம் இல்லீங்களா. உயிர் தந்தல் நம்ம எப்படி ஆயிடுவோம்? பொண்ணாவும் இருக்க மாட்டோம், ஆணாவும் இருக்க மாட்டோம், ஒரு கவுனை போட்டுக்குன்னு ஒரு ரக்கையில அப்படியே பறந்து போயின்னு இப்படிதான் இருக்குவோம் நம்ம நினைச்சுன்னு இருக்கோம். ஆனா வசனம் அப்படி சொல்ல, வசனம் என்ன சொல்லுதுன்னா, கொள்வனையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை, அவ்வளவுதான் சொல்ல இல்லீங்களா. கொள்வனையும் இல்லை கொடுப்பனையும் இல்லைன்னு இங்க சொன்னா நாம உடனடி என்ன சொல்லுவோம்னா, அங்க பொண்ணு இல்ல பையனும் இல்ல அப்படி சொல்ல வசனம் எங்க இல்ல. லூக்கால இருக்குது, அதை நம்ம வாசிக்கலாம் கொஞ்ச நேரம் விட்டுட்டு. அப்படி இருக்கும்போது நாம் அங்க பொண்ணு இருக்குதா பையன் இருக்குதான்றது நம்மளுக்கு முக்கியமான காரியம் இல்ல. காரணம் என்னன்னா, அங்க அப்படி அந்த வசனம் அப்படி சொல்லவில்லை. அங்க என்ன சொல்லுதுன்னா, நீங்க எல்லாம் தேவ தூதர்களை போல இருப்பார்கள் அப்படின்னு சொன்னப்ப இருக்கு இந்த சதுசேயர்கள் என்ன செஞ்சாங்க, ஓஹோ அப்படியா அப்படின்னு போயிட்டாங்களா? போல. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொன்ன பதில் சதுசேயர்களுக்கு ஒரு கன்வின்சபிளா இருக்கல, அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக ஒரு பதில் இல்லை அங்க. நம்ம ஏன்னும் போது தேவ தூதர்களை போல இருப்பார்கள் என்று சொல்லும் போது, முதலாவது இவர்களுக்கு தேவ தூதர்கள் மேலேயே நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த சதுசேயர்கள். அதை நாம் வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 23:8.
எண்ணத்தினான் என்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவ தூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள்.
பாருங்க, சதுசேயருக்கு முதலாவது தேவ தூதர் மேலேயும் நம்பிக்கை இல்ல, ஆவி மேலேயும் நம்பிக்கை இல்ல, ரிசரக்ஷன் மேலேயும் நம்பிக்கை இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து இங்க சொன்ன பதில் மேல எவ்வளவு கன்வின்சபிளா இருந்திருக்குவாங்க. எப்படி அவங்களால ஏற்றுக்கொள்ள முடிந்திருக்கும்? வாய்ப்புகள் இல்லை. அதனால நாம என்ன பண்ண போறோம் சொன்னா, அந்த சதசேயருக்கு இந்த தூதர்கள் மேல நம்பிக்கை இல்லை, ஆனா நாம் அந்த தூதர்கள் யார், தூதர்களை போல நாம் வரப்போறோம்னா எப்படி வரப்போறோம் என்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்க போறோம். இந்த காரியத்தை நாம் வாசிக்கும் போது, மத்தையில வாசிக்கும் போது என்ன சொல்ற, இவர்கள் எல்லாம் தேவ தூதர்களை போல இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் லூகாஸ் விசேஷத்திலே வாசிக்கும் பொழுது 20:35-36 வசனம் வாசிக்கலாம்.
மரிமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறதையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்ளுவதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை.
பாருங்க இங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண் கொள்ளுவதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை, பெண் இருப்பது இல்லை என்று வசனம் இல்லை. வசனம் என்ன சொல்லுதுன்னா, பெண் இருந்தாலும் கொடுக்க போறதில்ல, பெண் இருந்தாலும் எடுக்க போறதில்ல, கொடுக்க போறதில்ல எடுக்க போறதில்ல என்ற வசனம் சொல்றது தவிர பெண் இருப்பதில்லை என்ற வசனம் சொல்றதில்ல. அதுக்கு அடுத்தது வாசிங்க.
அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலில் பிள்ளைகள் ஆனபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள்.
இவர்கள் தேவ தூதர்களை போல இருப்பார்கள் என்றது மத்தையில சொன்னது. ஆனா லூக்கால வாசிக்கும் போது தேவ தூதருக்கு ஒப்பாக இருப்பார்கள். இது முதலாவது யாருக்கு தான் பேசுங்க, இவர்கள் மேல மரணம் இல்லைன்னு சொல்லும் போது யாரை பத்தி தான் பேசிட்டு இருக்காருங்க, சபையை பற்றி பேசிட்டு இருக்காருன்னு நம்ம பாக்கிறோம். அதனால கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒப்பாக இருக்கிற முதலாவது நம்ம இதை புரிஞ்சுக்க, இந்த வசனத்தை புரியணும்னா இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய ஆழங்களை நாம் ஆராய்ந்து அதை படிக்க வேண்டுமானால், புரிந்து கொள்ள வேண்டுமானால், முதலாவது தேவ தூதர்களை பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும். அங்க ஆண் இருக்குதா பெண் இருக்குதா இல்லையான்றத அது செகண்டரி. முதலாவது தேவ தூதர்கள் போல என்றத எப்படி என்று நாம் புரிந்து கொண்டால் இந்த வசனத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டாகும் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஏஞ்சல்ஸ், தேவ தூதர்கள் என்றால் என்ன? தேவ தூதர்னா என்னங்க? தேவ தூதர்னா நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னங்க, மேல இருந்து வர்றதா நாம் பார்க்கிறோம். தேவ தூதர்கள் என்பது அவருடைய பர்சனாலிட்டி கிடையாது. தேவ தூதர் என்பது அவர்களுடைய வேலை. தூதர்கள் என்பது அவருடைய வேலை. தேவனிடத்திலிருந்து தூதை கொடுப்பவர்கள் தேவ தூதர்கள். அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு தூதர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அமெரிக்காவிலிருந்து ஏதோ தூதர்கள் வந்திருக்கிறது அல்ல, எதை தூதை எடுத்துக்கொண்டு சம் மெசேஜ், ஏதோ ஒரு மெசேஜ தூதை எடுத்துன்னு வந்து இங்க தூது சொல்லியிருக்கிறதை தான் குறிக்கிறது. அதாவது தூதர்கள் என்றது அவர்களுடைய வேலையாகும். அதனால ஏஞ்சல்ஸ் வந்து நம்ம எல்லாத்தையுமே ஒரே மாதிரி கம்பேர் பண்ணிடுவோம். அதனால இந்த ஏஞ்சல்ஸ முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் எங்க பார்க்கலாம் என்றால், லூகாம் சுவிசேஷத்தில் 9:52
தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார், அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி.
இங்க தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இங்கிலீஷ்ல வாசித்தீங்கன்னா மெசஞ்சர், மெசேஜ் கொடுக்கறவங்க. ஏற்கனவே முன்னாடி போய் மெசேஜ் கொடுக்கறவங்களுக்கு பேர் தான் தூதர்கள். அதை நம்ம தூதர்கள் நிமித்தம் முக்காட போடணும்ன்றாங்க. அது எந்த தூதர்கள் நிமித்தம் இல்லைங்களா, எந்த தூதர்கள் நிமித்தம்? தேவனுடைய செய்தியை கொடுப்பவர்கள், அவர்கள் நிமித்தம் நீங்க என்ன பண்ண முக்காட போடணும்ன்றத கூட தெளிவாங்க நம்ம சொல்றது பாக்குறோம். அப்படி இருக்கும் போது இந்த தேவ தூதர்களை பற்றி சில காரியங்கள் நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இவர்களிலிருந்து நமக்கு என்ன பாடம்? வெறும் தேவ தூதர்கள் வந்து இங்க வந்துட்டு பறந்துட்டு சூப்பர்மேன் மாதிரி போறது மாத்திரம் இல்ல, அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய குணங்கள் என்ன, நாம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், அவர் என்ன செய்கிறார்கள் என்ற காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். அதாவது அவங்களுடைய இடத்துல ஒன்னொன்னு சின்ன சின்ன காரியத்தையும் நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். முதலாவது நாம் பார்க்கும் போது இந்த தேவ தூதர்கள் என்று சொல் அழைக்கிறோமே, இவர்கள் எல்லாத்துக்கும், இந்த தேவ தூதர்கள் எல்லாத்துக்கும் பேர் இருக்குதா? எல்லாத்துக்கும் பேர் இருக்குதா கேட்டீங்கன்னா, எவ்வளவோ கோடி கோடியான தேவ தூதர்கள் இருந்தாலும் எல்லா தூதருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. எல்லா தூதருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கிறது. நம்ம எப்படி வச்சிருக்கோம், ராமசாமி கந்தசாமி முன்சாமின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் கூப்பிடுறோம் இல்லையா, இப்படியும் அவங்களுக்கு என்ன ராமசாமின்ட்டு இல்ல, நாம் கூப்பிடுற பேர் எப்படி இருக்குதோ அப்படியே ஒவ்வொரு தூதர்களுக்கும் பெயர்கள் உண்டு நாம் பார்க்கிறோம். ஏனும்போது தேவன் நட்சத்திரங்களை எப்படி அழைக்கிறாராம், பேரிட்டு நட்சத்திரங்களுக்கே பேரிட்டு அழைக்கும் போது தேவ தூதர்களுக்கு பேர் இருக்காதாம், நிச்சயமாக இவர்களுக்கு பேர் உண்டு. நாம பார்க்க போறோம் எத்தனை தூதர்களுக்கு பேர் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். நட்சத்திரங்களையே அவர் பேரிட்டு அழைக்கிறாரா இருக்கிறாராம். அது மாத்திரமல்ல அவர் சிருஷ்டித்த ஒவ்வொரு சிருஷ்டியைக்கும் பேர் வைத்திருக்கிறாராம். வாசிக்கலாம் ஏசையா 40:26.
உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை லக்க திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவர் ஆமே.
பாத்தியா, அந்த சேனைகள் எல்லாத்தையும் பேர் பேராக அழைக்கிறாருங்களா. அப்படி இருக்கும் போது எல்லா ஏஞ்சல்ஸுக்கும் எல்லா தேவ தூதருக்கும் ஒரு தனிப்பட்ட பெயர்கள் உண்டு, தனித்தனிப்பட்ட பெயர்களுக்கு. இவங்களை பத்தி சில காரியங்கள் நம்ம புரிஞ்சுக்கின்னு அப்புறம் அவங்களுடைய கேரக்டருக்கு நம்ம போலாம். இவங்களுக்கு உருவம் இருக்குதா, இந்த தேவ தூதர்களுக்கு உருவம் இருக்கிறதா, இருக்கிறதா இல்லையா கேட்டீங்கன்னா, தேவ தூதருக்கு மேனிகள் உண்டு, வானத்து மேனிகளும் உண்டு, பூமியின் மேனிகளும் உண்டு என்றதை நம்ம பார்க்கிறோம். சரி போட்டோ விடுங்க, தேவ தூதர்கள் நம்மளை போல சாப்பிடுவாங்களா பாருங்க, சாப்பிடுறது மாத்தம் தெரியும், தேவ தூதர்களுக்கு உருவம் இருக்குது உங்களுக்கு தெரியாதா? தேவ தூதர்கள் சாப்பிடுவாங்களா, ஆனா உருவம் இருக்குது நம்மளுக்கு தெரியாதா? தேவ தூதர்கள் அவங்களுடைய சாப்பாடை யார் கொடுத்தது, அவருடைய மன்னாவே இல்லீங்களா? நம்ம வாசிக்கலாம் அதாவது சங்கீதம் 78:25.
தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார்.
பாருங்க, தூதர்களுடைய அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டானா. இப்படி இருக்கும் போது தூதர்கள் சாப்பிடுறாங்களா, சாப்பிடுறாங்க இல்லையா, தூதர்கள் சாப்பிடுறாங்களா. இன்னொன்னு இடத்துல நம்ம பார்க்கும் போது தானியேல வாசிக்கும் போது நம்ம தமிழ்ல அவ்வளவு கிளியரா கொடுத்துருங்க, 9:21 வாசிக்கும் போது கனடாவிலும் மற்ற அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் இங்கிலீஷ்ல நாம் வாசிக்கும் போது அந்த தூதர்கள், அந்த கபிரேல் தூதர் வந்து நிக்கும் போது அவர் எப்படி வந்தாருன்னு கேட்டீங்கன்னா, கனடாவில எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னு கேட்டா, அசுரு உசுராகி அவன் வந்து நின்னுணும் அப்படின்னு இருக்குது. அசுரு உசுராகின்னு சொல்லும் போது அவன் மூச்சு வாங்க அந்த தூதன் வந்து அப்படி நின்னாதான் டானியல் முன்னாடி. நீங்க அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல வாசிக்கும் போது கூட அவன் பாக்குறோம் மூச்ச. அப்போ தேவ தூதர்கள் மூச்சு கூட வாங்க முடியுங்களா, தேவ தூதர்கள் சாவாங்களா, அவங்களுக்கு சாவுண்டா இல்லீங்களா, உண்டா, நிஜமா உண்டா, கண்டிப்பா உண்டு. அப்படி இல்லன்னா லூசிபர் எப்படி சாவா இல்லீங்களா, அவங்க எல்லாமே டிபெண்ட். இந்த தேவ தூதர்களும் சாவார்கள். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, தேவ தூதர்களை பற்றி நம்மளை பத்தி நம்மளுக்கு தெரியும், தேவ தூதர்களை பற்றி சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, தேவ தூதர்கள் பேசுவாங்களா, என்ன பாஷை பேசுவாங்க, என்ன பாஷை பேசுவாங்க, தூதர் பாஷைகள். அவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில ஒரு பாஷைகள் உண்டு இல்லீங்களா, நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். 13:1 இப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் பாஷைகள் உண்டு, அவர்களும் நம்மை போல சாப்பிடுகிறார்கள், நம்மை போல மூச்சு உசுராடுகிறார்கள், எல்லாமே நம்மை போல இருக்கிறது, நம்மை போல சாகிறார்கள். அது மாத்திரமல்ல இன்னும் அநேக காரியங்களை நாம் பார்க்க போறோம். நம்மை போல அவர்களுக்கு பெயர்கள் உண்டு. எதை சொல்லுங்க பார்க்கலாம், யாருன்னா தேவ தூதர்களுடைய பெயர்கள் சொல்றதுக்குள்ளேயே சொல்லிட்டீங்க. அப்ப தேவ தூதர்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒவ்வொருக்கும் பேர் இருக்குது, இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது நாம் பார்க்க போறோம். ஆனாலும் இந்த தேவ தூதர்களுக்குள்ள எல்லாமே ஒரே போல தேவ தூதர்கள் அல்ல, இவர்களுக்குள்ள 4 பொசிஷன்ஸ் என்ன பிரதர்,
நிலையா,
4 நிலைகள், the 4 பொசிஷன்ஸ் இருக்குது இந்த தூதருக்குள்ள, 4 பொசிஷன்ஸ் இருக்குதுங்க. அதை நாம் வாசிக்கலாம் Colossians 1:16.
அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது.
சகலம் ஓகே,
பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும்
சிங்காசனம் ஆனாலும்
கர்த்தத்துவங்கள் ஆனாலும்
கர்த்தத்துவம் ஆனாலும்
துரைத்தனங்கள் ஆனாலும்
துரைத்தனங்கள் ஆனாலும்
அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது.
இது என்னன்னா விசிபிள் அண்ட் அன்விசிபிள், காணுகிறவைகளும் காணாதவைகளும். இங்க பார்க்கும்போது இந்த தூதருக்குள்ள நாலு நிலைமை, நாலு நிலை இருக்கிறது. சிங்காசனம், கர்த்தத்துவம், துரைதனங்கள், அதிகாரங்கள், நாலு பொசிஷன்ஸ் இருக்குதுங்க இவங்களுக்குள்ள. இந்த சிங்காசனங்கள் இருக்கக்கூடிய தூதர்கள் இருக்கக்கூடிய, அதாவது அவங்களுடைய பொசிஷன்ஸ். இந்த சிங்காசனத்தில் இருக்கக்கூடிய தூதர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, த வெரி ஸ்ட்ராங் ஏஞ்சல்ஸ். இந்த தூதர்கள், அங்க இருக்கக்கூடிய தூதர்கள், இந்த சிங்காசனத்தில் இருக்கக்கூடிய தூதர்கள் பயங்கரமான நல்ல ஸ்ட்ராங்கா கூட இருக்கக்கூடிய, அதிக வல்லமை இருக்கக்கூடிய தூதர்களாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அடுத்தது கர்த்தத்துவம் என்று பார்க்கும்போது, இந்த கர்த்தத்துவம் என்னன்னாக்கா கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் நம்ம நினைச்சுக்கிறோம் இங்க மாத்திரம் தான் கவர்மெண்ட், இங்கதான் நம்ம பண்ணுங்க எல்லாம் அங்கிருந்து வச்சுக்கிறாங்க. பரலோகத்தில் இருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற சாயல் தாங்க நம்ம இங்க வச்சிருக்கிறது. அங்கேயும் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கவர்மெண்ட் என்ற ஒரு குறிப்பிட்ட தூதர்கள் இருக்கிறார்கள். இந்த கவர்மெண்ட் அங்க இருக்கிற மேலோகத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆட்சி செய்யக்கூடிய தூதர்கள் இருக்கக்கூடாங்க. இது கர்த்தத்துவம். ரூலர்ஸ் பார்க்கும்போது நம்ம இங்க பொலிட்டிக்கல், இங்கதான் பொலிட்டிக்கல் ரூலர்ஸ் அப்படின்னும் போது, துரைதனங்கள், இது துரைதனங்கள் பிரின்சிபாலிட்டி. இந்த துரதனங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொலிட்டிக்கன்ஸ், பொலிட்டிக்கல் நம்ம பொலிட்டிக்கல்னால இப்ப நம்ம வேற விதத்துல இன்னொருத்தர் மேல போட்டு கொடுக்கறதா பொலிட்டிக்கல் ஆகி போச்சு. ஆனா பொலிட்டிக்கல் அப்படி இல்ல, அரசியலாக எப்படி நடப்பது, இந்த காரியங்களையும் அவர்கள் செய்து வருகிறதாக ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதிகாரங்கள், தி அத்தாரிட்டிஸ், தி காட்ஸ் பவர். அதிகாரிகள் யாருன்னா, இந்த அதிகாரிகள் தாங்க இங்க வந்து நம்மளுக்கு வேலை செய்யறது. அதிகாரிகள் யாருன்னா, நம்ம சொன்ன காவல் அதிகாரி இல்லீங்களா, த டிஃபென்ஸ் பவர் அப்படி சொல்றோம் இல்லீங்களா, அந்த அதிகாரிகள். இப்படி நாலு குவாலிட்டிஸ் இருக்குதுங்க ஏஞ்சலுக்குள்ள, குவாலிட்டிஸ், அவங்க செய்யக்கூடிய வேலைகள், பொசிஷன்ஸ். ஆனால் இதுல இருக்கக்கூடியது மூணு விதமான ஏஞ்சல்ஸ் மாத்திரம். ஒன்னு வந்து பிரதான தூதன், இன்னொன்னு வந்துட்டு செராஃபியம், இன்னொன்னு வந்து கெருபின். இந்த மூன்று தூதர்கள் தான், இந்த நாலு பொசிஷன்ல இந்த மூணு தூதர்கள் தான் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். கர்த்தர்க்கான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட இந்த தூதர்களுடைய வேலை என்ன, இவங்க என்ன செஞ்சுன்னு இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அநேக காரியங்களை செஞ்சு முடிச்சோம். இப்ப அவங்களுடைய வேலை என்ன, இந்த தூதர்கள் மற்றும் எல்லாமே அவங்க செஞ்சுங்கிற வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்குது பூமியில இருக்கக்கூடிய மனிதர்களை மாற்றும். இது ஒரு ப்ராஜெக்டா வச்சிருக்கிறாங்களா, அவங்களுக்கு அநேக காரியங்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இப்ப அவங்க செய்யக்கூடிய காரியம் என்னன்னா, மனுஷனை சரிப்படுத்துறது தான் அவங்களுடைய முக்கியமான வேலை. அதை நாம் வாசிக்கலாம், பிரசங்கி 6:10.
இருக்கிறவன் எவனும் தோன்ற முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான்,
கேட்கிறவன் எவனும் முன்னமே தோன்றப்பட்டிருக்கிறான்,
அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது.
அது மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது, முன்னவே அவன் தோன்றப்பட்டிருக்கான். அது மனுஷன் போது, தி ஆல்ரெடி மேட் எ ப்ராஜெக்ட், ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறாங்க மனுஷனுக்கு. இன்னைக்கு இந்த தூதர்கள் இங்க வேலை செஞ்சு நிற்கிற காரணம், இந்த மனுஷன்ன்ற ஒரு ப்ராஜெக்ட்குள்ள வந்திருக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகள், மேல என்ன நடக்குது, என்ன காரியங்கள் ஆயின் இருக்குது, ஒன்னா இங்க புரிய, ஒன்னமே இங்க நம்ம பிடிக்க முடியாதுங்க, ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியாது. மனுஷனுடைய ஞானத்துக்கே எட்டாதுங்க மேல என்ன ஆயிட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். காரணம் என்னன்னாக்கா, நம்ம அதே பிரசங்கி 8:17 வாசிக்கலாம் சிஸ்டர்.
தேவன் செய்யும் சகல காரியங்களையும் நான் கவனித்து பார்த்து, சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன்.
பாத்தீங்களா, மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று நான் கண்டேன். அப்புறம்
அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான், அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான்.
பாத்தீங்களா, இப்படிப்பட்ட காரியங்களை, மேல என்ன நடக்கிறதுன்றதை யாரும் அறிஞ்சு கொள்ள முடியாத சில காரியங்களை தேவன் நமக்கு இந்த வேத புத்தகத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஞானி அறிஞ்சாலும் ஒரு சயின்டிஸ்ட் இதை ஆராய்ஞ்சு பார்த்தாலும் இதை அறிந்து கொள்ள முடியாதான். அப்படிப்பட்ட காரியங்களை தேவ தூதர்களை எப்படி இருக்கிறாங்கன்றது அறிய முடியாத காரியங்களை நாம் தியானித்து இருக்கிறோமானால் எவ்வளவு பெரிய பாக்கியவான்களா இருப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, அதனால் நாம் இன்ன சில காரியங்களை நாம் படித்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வோம். இப்படி இருக்கும் போது இந்த தூதர்கள், நான் சொன்ன இந்த நாலு ஸ்டேஜ் நாலு பொசிஷன் இருக்கிற தூதர்கள் எப்பவும் தேவனுடைய சமூகத்திலே கூடி வருவார்களாம். எப்பவும் வந்து தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்து நிற்கும் போது அவங்களுடைய கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும் போது அங்க தேவன்கிட்ட தேவன் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், தேவன் வந்துட்டு இப்ப ஒரு பெரிய ஒரு சேர்மேல உட்கார்ந்து இருக்குவாரு, தூதர்கள்லாம் இருப்பாங்கோ, அப்ப அவர் என்ன சொல்றாரோ அது பிரகாரம் கட்டு பண்ணணும், இவங்க நீங்க போய் இதை செய் அப்படின்னு சொன்னா தேவ தூதர்கள் கீழே இறங்கி இதை செய்வாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுருக்கிறோம். அப்படி இல்லைங்க, அங்க அந்த மாதிரி இல்ல. ஏன்னும் போது அவங்களுக்கும் ஃப்ரீ வில் அப்படின்னு சுயாதீனம் இல்லீங்களா, அவங்களுக்கு என்ன ஃப்ரீயா ஃப்ரீ வில் சுயாதீனம், அவங்க என்ன இஷ்டப்படுறாங்களோ அதை செய்யறதுக்கு தேவன் அனுமதிக்கிறாருங்களாம். என்ன செய்யணும்னு அவங்க இந்த பூமியில போயிட்டு தேவன் போய் இதை நீ செய் அதை செய் அதை செய்ய கமாண்ட் பண்ணாம தேவ தூதர்கள் நாங்க இதை செய்யறோம் சொன்னா தேவன் அவர்களை அனுப்புறாராம். இதை நம்ம படிக்க போறோம் எப்படின்னு சொல்லி பார்க்கும் போது நம்மளுடைய அஹாப் நார்த் இஸ்ரேல்ல ரூல் பண்ணிட்டு இருக்கும் போது யூதா சவுத் சைட்ல ஜஹோசபத், இந்த ரெண்டு ராஜாக்கள் இவங்க அந்த காலத்தில் இந்த ஜெசபல் என்ன பண்றாங்கன்னா இந்த நோவத்த அவனுடைய திராட்சை தோட்டத்தை கொடுக்காம இருக்கிறதுனால இந்த ஜெசபல் கொலை பண்ணிடுவான். அப்போ அந்த ஜெசபல் பண்ணதுனால ஆஹாபுக்கு எலியா என்ன சொல்றாருன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார், நீ இதை செஞ்சதுனால உன்னை நிச்சயமா உனக்கு தாக்கல் வரும், அந்த சைரியன் நாட்டுகள் கிலியாத்ல வந்து நிச்சயமா உன்னை அடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஃபசி கொடுத்துட்டு போயிருவார். அப்போ இந்த ரெண்டு ராஜாக்களும் மிரண்டு போயிருவாங்க, ஆஹாபும் ஜஹாசபத்தும் இவங்க ரெண்டு பேரும் மிரண்டு போய் என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்களே முதல்ல என்ன பண்ணோம், இந்த சைரன் நாட்டு மேல போய் இவங்களை அடிக்கணும் அப்படின்ட்டு இவங்க பிளான் பண்ணும் போது, அப்போ நம்ம சண்டைக்கு அந்த ஒரு போருக்கு போலாமா போகக்கூடாதா, போனா தோத்துருவோமா கெழிக்குவோமான்ற சந்தேகத்துல அங்க இருக்கிற தீர்க்கதர்சிகள் எல்லா தீர்க்கதர்சிகளையும் ஏறக்கூறிய 400 தீர்க்கதர்சி 400 ப்ராஃபட்ஸ முன்னாடி நிக்க வச்சு நாங்க இந்த யுத்தத்துக்கு போலாமா அப்படின்னு கேட்கும் போது, அப்ப அந்த 400 தீர்க்கதர்சியும் நீங்க போங்க நிச்சயமா நீங்க தான் கெழிக்க போறீங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனாலும் இந்த ஜஹாசபத்துக்கு நம்பிக்கை இல்ல, சாட்டிஸ்பைடு இல்ல. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இல்ல, இன்னொருத்தர் என்ன பண்ணோம், இன்னும் சில பேரை கேட்கணும்னு சொல்லும் போது, அப்போ தேவனுடைய தீர்க்கதர்சி ஒருவன் அங்க இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவர் பேர் மிக்காயா என்ற ஒரு தீர்க்கதர்சியை போய் கேளு அப்படின்னும் போது, அந்த தீர்க்கதர்சிய போய் நாங்க போலாமான்னு கேட்கும் போது, அப்ப அந்த தீர்க்கதர்சி நீங்க போவாதீங்க, செதறடிக்கப்பட்ட ஆடுகளை போல மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல நீங்க ஆயிடுவீங்க, சமாதானமா போயிடுங்கன்னு சொல்லும் போது இதை அவங்க ஏற்றுக்கொள்றதுல, இந்த 400 பேரும் நீங்க போலான்னு சொல்ல 400 தீர்க்கதர்சியும் போலான்னு சொன்னாங்க, ஆனா ஒரே ஒரு தீர்க்கதர்சி மாத்திரம் நீங்க போவாதுன்னு சொல்லும் போது அது அவங்க ஒத்துக்கொள்ளாம இருக்கிற காரணத்தினால், அப்போ அந்த மிக்காயா பரலோகத்தில என்ன நடந்தது என்ற ஒரு காரியத்தை அந்த இடத்துல அவங்களுக்கு எடுத்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை நாம் வாசிக்கலாம், 1 Kings 22:19-23 வரை.
அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன்.
பாருங்க, அங்க சேனைகள் இருந்துதான், வலது பக்கத்திலயும் உட்கார்ந்து இருந்தாங்களாம் இடது பக்கத்திலயும் உட்கார்ந்து இருந்தாங்களாம். அப்புறம்
அப்பொழுது கர்த்தர் ஆக போய் கிலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு,
பாருங்க இங்க கர்த்தர் கேக்குறாரு, அந்த ஆகாபுக்கு போதனை செய்கிறது யார் என்றது நீ போன் கமாண்ட் பண்ணாம யார் செய்ய போறீங்கன்னு அந்த இடத்துல கேட்கும் போது,
ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்.
பாருங்க அங்கேயும் என்ன ஆச்சுன்னா, நம்ம போல ஒருவன் நிலையில் எப்படி செய்யலாம், இன்னொருத்தர் அந்த செயல் இன்னொரு கூட்டம் எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னதாக அங்க சொல்லுகிறத பாக்குறோம் அந்த சிங்காசனத்தில. அப்புறம்
அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று,
பாருங்க ஒரு ஆவி புறப்பட்டு வந்துதான், ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்றுதான், நின்று
அவனுக்கு நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார்.
பாருங்க போய் போதனை செய்வேன் என்று சொல்ல பிறகு நீ போய் அதை செய்ய செய்யன்னு சொல்ல, என்ன செய்ய போற கர்த்தர் கேட்கிறார் அந்த தூதர் அந்த ஆவியை, நீ என்ன செய்ய போறன்னு கேட்கும் போது,
அப்பொழுது அது நான் போய் அவனுடைய தீர்க்க தரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியா இருப்பேன் என்றது.
பாத்தீங்களா ரொம்ப ஈஸியா சொல்றாரு, அங்க இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சு போடுறேன்னு சொல்லாம அங்க இருக்கிற தீர்க்கதரிசி அந்த 400 தீர்க்கதரிசியுடைய நாக்கையும் என்ன பண்ணிடுவாங்களா, பொய்யின் நாவாக மாற்றி விடுகிறாராம். பாருங்க அங்க சொல்றாரு, அங்க இருக்கிற எல்லா தீர்க்கதரிசியுடைய நாக்கையை பொய்யின் நாவாக மாற்றி விடுகிறேன் என்று சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றாருங்க கர்த்தர்,
அதற்கு அவர் நீ அவனுக்கு போதனை செய்த அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார்.
பாருங்க அங்க சொல்றாரு, கிராண்ட் பண்றாரு, அவர் என்ன கேட்டாரோ அந்த ஆவி, நீ போய் செய் போ, நீ இப்படித்தான் செய்யணும்னு நாங்க கட்டளை கொடுக்காம இவங்களுடைய வில், இவங்களுடைய சுயத்துக்காக இவங்க எப்படி கேட்கிறார்களோ அப்படியா போய் செய்ப்போம். இததான் கேட்டது, யார் போவார்கள் இந்த மனிதனை காப்பாத்துன்னு சொல்லும் போது தேவன் அங்க என்ன சொல்ல, நீ தான் போன இயேசு கிறிஸ்து காட்டினாரா, இயேசு கிறிஸ்து நான் போறேன். அப்ப என்ன பண்ற, தேவன் ஒருத்தரை பார்த்து நம்மளுக்கு எப்படி ஒரு சுயமா இல்ல நீ தான் கமாண்ட்மெண்ட் கொடுக்கற மாதிரி, அதே போல எல்லா சிருஷ்டிகளுக்கும் தேவன் இப்படித்தான் படித்திருக்கிறார். அவருடைய குணங்கள் என்ன, அவங்களையும் சந்தோஷமாக ஃப்ரீ வில்லா அவங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களை அங்க கொடுக்கறத பாக்குறோம். இந்த இடத்துல நாம் பார்க்கும் போது அந்த பொய் நாவாக மாற்றி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல நாம் பார்க்கும் போது எப்படி வேணுமானாலும் இவர்கள் அங்க என்ன பிளான் பண்றாங்களோ இங்க மாத்திருவாங்க. இங்க கூட நம்ம அநேகர் என்ன பண்ணலாம், என்ன மாதிரி சத்தியம் சொன்னாலும் எதை செஞ்சாலும் தேவன் அங்க பிளான் பண்ணார்னா நம்மளுடைய நாக்க திருப்பிடுவார். இவ்வளவு நாள் சத்தியத்தை பேசினிருந்த ஒருத்தர் சத்தியத்தை பேசாத மாதிரி பண்ணிடுவார், ஒன்னும் இல்ல உங்களை அடிக்கலாம் போறது கிடையாது, வெறும் நாக்க திருப்பிடுவாருங்க மேல அவங்க பிளான் பண்ணாங்கன்னா உங்களிடத்திலிருந்து சத்தியம் புறப்பட்டு வராது, இப்படியாக மாற்றி விடுவார். அதான் அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படி அந்த காரியங்கள் அந்த இடத்துல நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி இருக்கும் போது இந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் போது பரலோகத்திலையும் தேவனுடைய சமூகத்திலையும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். சரி, இந்த தூதர்கள் இந்த பூமிக்கு வருவாங்க, எல்லாம் டிசைட் பண்ணிட்டு வருவாங்க. எப்படி வருவார்கள் இவர்கள், எப்படி வருவார்கள் பாத்தீங்கன்னா, அதை நம்ம சங்கீதம் 104:4 வாசிக்கலாம்.
தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார்.
பாத்தீங்களா, அவங்க என்ன காற்றுகளாகவும் அக்னி ஜுவாலைகளாகவும் இந்த இடத்துல நம்ம வருகிறத பாக்குறோம். அவங்க வருவாங்க இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, மனுஷனை போல வரும்போது காற்றுகளை போல வருவாங்க, மனுஷனை போல மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, நம்ம பார்க்கும் போது பிலியாம் இடத்துல ஒரு கழுத இடத்திலிருந்து பேசினதை நாம் பார்க்கிறோம் இல்லையா. மனுஷனை போல 3 தூதர்கள் நாம் பார்க்கிறோம், இவர்கிட்ட அப்ராஹாம் கிட்ட வந்தது நாம் பார்க்கிறோம். இப்படி இருக்கும் போது அநேக நேரத்திலே நாமே நாம் மறந்து விடுகிறோம். என்னன்னு சொன்னா, நம்மள கூட தேடி தூதர்கள் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன், ஆனா நாம அதை கண்டுக்கிறது இல்ல. இதுதாங்க ஹீப்ருல சொல்றாரு, 13:2 வாசிக்கலாம்.
அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால் சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு.
பாத்தீங்களா, அந்நியரை உபசரிக்க நீங்க மறாதீங்க, இதனால தேவதூதர்களையும் இல்லீங்களா. பாத்தீங்களா, அப்படி இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், அந்நியர்களை நம்ம சகோதரர்கள் இவங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம செய்வோம். அங்க சொல்றது அந்நியரையும் உபசரிக்க மறவாதிருங்கள், காரணம் என்ன, உங்களையே அறியாமல் நீங்க தேவதூதர்களுக்கு நீங்க செய்றீர்கள் என்று நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் வருவது நமக்கு தெரியாது, ஆனா அவங்க வர்றதை நம்ம பார்க்கிறோம். அதனால சகோதர சகோதரிகளே, அவர்கள் இந்த இடத்துல வர்றதும் வந்து நம் கண் முன்னால வராதபடிக்கு அவர்கள் எப்படி வேணுமானாலும் அவங்க வருவாங்கன்னு பாக்குறோம். ஆனா இந்த தூதர்களுக்கு சொல்ல போனாக்கா, ஒரு தூதருக்கு எவ்வளவு சக்தி இருக்கும், ஒரு தூதருக்கு எவ்வளவு சக்தி இருக்கும், ஒரு தூதருக்கு எவ்வளவு சக்திக்கும் தெரியாது. ஆனா அந்த இடத்துல வந்தது 180,000 பேரு. அதனால அத்தனை பேரும் என்னாயிட்டாங்க, செத்துட்டாங்க. இப்ப நம்மளுக்கு எவ்வளவு தூதர் தேவன் கொடுத்துக்கிறார், இந்த சைடுல ஒரு 16,000, இந்த சைடுல ஒரு 16,000. எதுக்கு? ஒரே ஒரு தூதரே 180,000 பேரை சாவடிக்கக்கூடிய பலன் இருக்கும் போது நம்மளுக்கு என்னத்துக்கு இந்த சைடுல ஒரு 16,000, இந்த சைடுல ஒரு 16,000 இல்லீங்களா? அந்த தூதர்களுக்கு நீங்க பார்க்க போனீங்கன்னா பயங்கர பலங்க. ஒரே ஒரு நிமிஷத்துல அந்த 180,000 பேர் போனாங்களா பாருங்க. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த தூதர்களுக்கு முக்கியமா சிஸ்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த தூதர்களுக்கு ஒரு பவர் இருக்குது. வித் இன் நோ டைம் தே வில் குக் இட். சமையல் உடனடியா செய்வாங்க. நீங்க எல்லாம் நம்ம ஸ்டவ் வச்சு எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்றதோட இந்த தூதர்கள் உடனடியா சமையல் செய்வாங்க. எங்க பாத்துருக்கீங்க? நிறைய இடத்துல இருக்குது. ஆனாலும் சில காரியங்கள் சொல்றேன். ஏசு கிறிஸ்து அவர் போன பின்பாடு எல்லாமே மீன் பிடிக்க மறுபடியும் போயிடுவாங்க. அங்க போகும்போது காலையில அவர் ஏசு கிறிஸ்து மறுபடியும் எல்லாத்தையும் வந்து என்னன்னா மீன் பிடிக்க போயிட்டாங்கன்னு மறுபடியும் இட்டுன்னு வரும்போது, வாங்க சாப்பிடலான், காலை 4:30 கூப்பிடுறாரு. 4:30 வாங்க சாப்பிடலான். எங்க இருக்கும் சாப்பாடு? மனவங்க வைஃப்ல, நீங்க மனவங்க வைஃப் கொண்டாந்து அங்க வைக்கிறது பாருங்க. உடனடியாத நீங்க பட்சத்தை நாம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அங்க இருக்கிற 2 மீனையும் 5 அப்பத்தையும் 5,000 பேர் எப்படி சாப்பிட்டாங்க? மேஜிக்கா பண்ணாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த தூதர்கள் ஊழியம் செய்ததை நாம் பார்க்கிறோம். பக்கத்தில் இருந்து இவர்கள் ஊழியம் செய்து கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படி நாம் தூதர் ஆயிட்டா ரொம்ப சீக்கிரம் சமையல் செய்யலாம் இல்லீங்களா? அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு தூதர்கள், இவ்வளவு பயங்கரமான பலம் உள்ள தூதர்கள், இவர்கள் வந்து நம் முன்னாடி நிக்கும் போது நம்முடைய எலும்புகள்லாம் தாங்காதுங்க. நம்மளுடைய சதைகள், எலும்புகள், நரம்புகள் எல்லாம் தளர்ந்து போயிருமா, கீழே விழுந்து போயிருவோமா? அப்படி இருக்கும் வரங்க இவங்களுடைய பவர். அதுதான் சொல்றாரு, மரியாள இடத்தில் வரும்போதும் தானியல் இடத்தில் வரும்போதும் உடனடியா வந்த பிறகு என்ன சொல்லுவாங்க? பயப்படாதீர்கள். ஏனமா அந்த பயம் பதட்டம் நம்மளுக்குள்ள வந்துருதோ நம்ம பாக்குறோம் இல்லையா? நம்ம தானியல்ல வாசிக்கலாம், 10:12.
அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும்,
8 வாசிங்க,
நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பெலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன்.
பாத்தீங்களா? இங்க பாத்தீங்கன்னா இன்னும் யோபுலாம் வாசிங்க. யோபு 4 நேரம் இல்லாதனால நான் இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிங்க. யோபு 4 வாசித்து பாத்தீங்கன்னா, தூதர்கள் வரும்போது அந்த இடத்துல மனுஷனுடைய பலனை எழுந்ததை நாம் பார்க்கிறோம். சரி, இப்ப நம்ம பலன்களை பார்த்தோம், அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். சகோதர சகோதரிகளை இன்னைக்கு பார்க்கும் போது எவ்வளவு பலனுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? குக்கிங் வேணுமா இமீடியட்டா பண்ணுவாங்க, காசு வேணுமா பிரிண்ட் பண்ணி கொடுக்குவாங்க, யாரா ஷூட் பண்ணுமா இமீடியட்டா ஷூட் பண்ணுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய பலமுள்ள இந்த தூதர்கள் தேவனுக்கு எவ்வளவு கீழ்ப்படைந்திருக்கிறார்கள் தெரியுமா? எவ்வளவு கீழ்படைந்திருக்கிறார்கள் தெரியுமா? ஒருவேளை நமக்கு இதே மாவட்டத்தில் இதே இடத்துல ஒரு எம்எல்ஏ போஸ்ட் யாருக்குன்னா கிடைச்சிட்டு இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பலத்தை எப்படி உபயோகப்படுத்துவோம்? ஒரு லீடரா எதுக்கெல்லாம் வச்சுட்டோம்னா அந்த பலத்தை எப்படி நம்ம உபயோகப்படுத்துவோம்? உடனடியே எல்லாத்தையும் அடிச்சு போட்டுருவோம். நம்மளுக்கு ஒருவேளை இந்த பவர் கொடுத்துட்டு இருந்தார்னா ஒருத்தன் கூட இருந்துக்க மாட்டோம் நம்ம எதிரி இந்த இடத்துல. ஆனா இவ்வளவும் கொடுத்து கூட இந்த தூதர்கள் தேவனிடத்திலே மிகுந்த 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 கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாம இதை செய்யறதில்ல. உடனடியே நம்ம வந்தா தேவனுடைய வசனத்தை கூட நம்ம கேர் பண்றது கிடையாது. நம்மளுக்கு வந்துச்சுன்னா, நம்மளுக்கு பணம் வந்துச்சுன்னு சொன்னா தேவனுடைய வசனம், பணம் இல்ல அதனால நம்ம இப்படி இருக்கிறோம். ஒருவேளை பணம் வந்துச்சா, பலம் வந்துச்சா, தேவனுடைய வசனமாவது பைபிள் ஆவது நம்ம பாட்டுக்கு நம்ம விட்டுட்டு பேசாம போயின்னு இருக்கோம். காரணம் என்னன்னா, உங்களுடைய பலன் உங்களுக்கு கூட வந்ததுன்ட்டு இந்த தேவ தூதர்களை பார்க்கல நம்ம இடத்துல பலன் இருக்குதா? ஆனால இந்த தேவ தூதர்கள் எவ்வளவு பொறுமைங்க, எவ்வளவு பொறுமையா காத்துங்க. எங்கன்னா ஒரு இடத்துல நம்மள பிரதர் கொஞ்சம் அவருக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னா நம்ம வெயிட் பண்றோமா? இல்ல நீங்க இங்க இருங்க வர்றேன்னு சொல்லி போனாங்க பண்ணுவோமா? இல்ல கொஞ்ச நேரம் சப்ஜெக்ட் உட்காருங்க, உட்கார மாட்டோம். ஆனா இந்த தேவதூதருக்கு இருக்கக்கூடிய பொறுமை என்ன தெரியுங்களா? நம்ம ஏதன் தோட்டத்துல பார்க்கும் போது அந்த மனுஷனு துரத்திடுறாங்க. ஏதன் தோட்டத்துல துரத்தி அந்த இடத்துல 2 கெருபீன்களை வைக்கிறாங்க காவலுக்காக இல்லீங்களா? அந்த 2 கெருபீன்களை காவலுக்காக வைத்ததை நாம் பார்க்கிறோம். அந்த ரெண்டு கெருபீன்கள் எவ்வளவு நாள் காவல் காத்தாங்க? அந்த இடத்துல எவ்வளவு நாள் காவல் காத்தாங்க? அந்த கெருபீன்கள் அந்த தேவனுடைய ஏதன் தோட்டத்தை அந்த ரெண்டு கெருபீன்கள் எவ்வளவு நாள் பாதுகாத்தாங்க?
1500
6000 வருஷங்களா?
1500
1656 வருஷம். நோவாவுனுடைய என்னங்க பிளட், ஜலப்பிரயாளம் வர மட்டும் அது பாதுகாத்து இருந்தது நம்ம பார்க்கிறோம். இப்படி எவ்வளவு பொறுமை பாருங்க. நம்மள நிக்க சொன்னா நம்ம நிக்கவோமா? இவ்வளவு பவர் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு ஒபீடியன்டா இருக்காங்க. நாங்க படிங்க சங்கீதம் 103 அதிகாரம் 20-21.
கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே,
பாத்தீங்களா, அவருடைய வார்த்தை கேட்டு அவருடைய வார்த்தை கேட்டு நடக்கக்கூடிய சௌரியவான்களே, இவ்வளவு பலம் இருந்தாலும் அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். நம்மளுக்கு ஒண்ணுமே இல்ல, ஆனாலும் நடக்க மாட்டோம். எவ்வளவு பலன் பாருங்க. 21 வசனம் வாசிங்க.
பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்தரியுங்கள்.
கர்த்தருக்கு பிரியமாக இருந்து அவருக்கு பணிவிடை செய்கிறவர்களை ஸ்தோத்தரியுங்கள். பாருங்க என்ன அருமையா, இந்த தூதர்களுக்கு இவ்வளவு பலன் இருந்தும் எல்லாமே இருந்தும் இந்த தூதர்கள் எவ்வளவு பணிவா கர்த்தருக்கு பிரியமானதை செய்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இது மாத்திரம் இல்லங்க, இந்த தூதர்களுக்கு ஏறக்குறைய எவ்வளவு வயசு இருக்கலாம்? ஒரு தூதருக்கு எவ்வளவு வயசு இருக்கலாம் சொல்லுங்க. டக்குன்னு எவ்வளவு வயசு இருக்கலாம் ஒரு தூதருக்கு? 1000 5000 10000 இல்லீங்களா? உலக தோற்று முன்பாலே, உலக தோன்று முன்பாக நம்ம பார்க்கிறோம். யோபுல 38 அதிகாரத்தில் வாசிக்கும் போது இந்த தூதர்கள் என்ன பண்ணாங்களா? பாட்டு எப்பங்க இந்த பூமிக்கு பவுண்டேஷன் போடும் போது, இந்த பூமிக்கு பவுண்டேஷன் போடும் போது அவங்க என்ன பண்ணாங்களாம்? பாட்டு பாடி களி கூர்ந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த பூமி பவுண்டேஷன் போடும் போது இன்னைக்கு ஏறக்குரிய சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு இந்த பூமி கிட்ட கிட்ட ஒரு 15 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னால செய்யப்பட்டிருக்கலாம். அதாவது 15 மில்லியன் எவ்வளவுங்க? 15 கோடியா? 15 கோடி, 15 கோடி இல்ல 20 கோடி வருஷம் இருக்கலாம். ஆனா மனுஷங்க வேணும்னா இப்ப ஒரு வந்திருக்கலாம். ஆனா இந்த பூமியை செய்யறதுக்கு ஏறக்குறைய ஒரு 15 கோடி 20 கோடி வருஷம் ஆயிருக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா இப்படி கணக்கு எடுக்கும் போது இத பவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாலே அங்க தூதர்கள் இருந்தார்கள். ஆனால் அப்ப இந்த தூதர்களுக்கு என்ன வயசு இருக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கெஸ் தான், இவ்வளவுதான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு கெஸ் என்னன்னா, பூமியை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பாக இந்த தூதர்கள் இருக்கிறத நாம பார்க்கிறோம். இந்த தூதர்கள் எப்பொழுதுமே இவர்களை பெருமையாக காட்டிக்கொண்டதே இல்லை. இவ்வளவு வயசா இருக்குது, இவ்வளவு பலன் இருக்குது. பாருங்க, நம்ம வந்துட்டு வாழ்ற 30 வருஷத்துக்கு வாழ போறோம், அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடுவோம், என்னென்னமோ பண்ணிபடுறோம். ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா, தேவ தூதர்கள் வருஷ 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 கணக்கில் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தேவதூதர்களை பார்க்கும் போது என்றைக்கும் இவங்க வந்துட்டு என்ன பண்றதுலன்னா, இவங்களை குளோரிஃபை பண்ணி பெருமையாக என்றைக்கும் காட்டியதில்லை நம்ம பார்க்கிறோம். நம்ம என்ன பண்றோம், 2-3 சத்தியம் யாருக்குன்னு சொல்லிட்டோம்னா நம்ம தான் பாஸ்டர் வெளியே காமிச்சிருவோம். யாருக்கிட்ட நம்ம போய் சத்தியத்தை சொல்லி எல்லாம் இது பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி ஆள் யாரும் கிடையாது. வேலை முன்னாடி வந்து நான் தாயிட்டு வந்தேன், அவரு நான் வந்து நாயிட்டு வந்தேன், அவரு எப்படி இங்க வந்தாரு? நம்ம உடனடி என்ன பண்ணுவாங்க, பெருமை பாராட்டுகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட பலமுள்ள இந்த ஒரு தூதர்களுக்கும், இவ்வளவு வயசா இருக்கிற இந்த தூதர்களுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா போஸ்ட்ஃபுல் கிடையாதுங்களா, பெருமை பாராட்டு கிடையாது. இதை நாம வாசிக்கும் போது எங்க வாசிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஜாக்கோப வந்து அந்த தூதர் வந்து பிடிக்குவாரு. அப்ப அந்த தூதர் என்ன கேக்குறாரு பாருங்க, ஆதியாகமம் 32:29 வசனம்.
அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார்.
நீ என் பெயரை கேட்காதன்றார். அதாவது ஏறக்குரிய நிறைய இடத்துல 2-3 இடத்துல மாத்திரம்தான் தேவ தூதர்கள் பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கேப்ரியல், அப்புறம் மிக்காயல், அப்புறம் யாருங்க, சிராபியன் இருக்கீங்களா? ஒரு மூணு நாள் தூதர் பேர் தான் சொல்லப்பட்டிருக்குது. அது கூட சொல்லப்பட்டது, அவங்கள சொல்ல. ஆனா இந்த தூதர்கள், நான் செய்ய வந்திருக்கிறது தேவனுடைய வேலை, நீ ஏன் பேரை கேட்கிற, ஏன் பேரை நீ கேட்காத, அது வேற, உன் வேலை என்ன, அது மாத்திரம் சொல்ல. நம்ம சொல்றோமா? நம்ம உடனடி இப்படி சொல்லுவோமா? ஏன் பேரை கேட்காதன்னு ஏன் பேரை ஏன் போடல, நீ பாம்ப்ளெட்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கும், ஏன் பேரை ஏன் போடல. ஆனா இந்த தேவ தூதர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? என் பேரை கேட்காத, ஏன்னா நான் செய்ய வந்திருக்குது தேவனுடைய வேலை, ஏன் பேரை ஏன் கேட்கிற. மனோ அவங்க வைஃப்ட வராங்க, மனோ அவங்க வைஃப் வந்து சாம்சன் பொறுக்க போறத வந்து சொல்லும் போது, அந்த மனோவை கேக்குது, உன்னுடைய பேர் என்ன சொல்லினா என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன சொல்லுது பாருங்க, அதுல நியாயாதிபதிகள் 13:17-18 கொஞ்சம் சீக்கிரம் வாசலாம் சிஸ்டர்.
அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டி உமக்காக சமைத்துக் கொண்டு வர மட்டும் தரித்திருக்க வேண்டும் என்றார். கர்த்தருடைய தூதன் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன், நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார்.
நான் வந்து தேவனுடைய வேலை செய்யறதுக்கு இல்ல, நீ அப்பப்போ வரும்போது உன்னை நான் தொழந்து கொள்ளணும், அதனால சொல்லும் போது அப்ப நன்றாரு. நாம எல்லாரும் தேவனுடைய வேலை செய்ய வந்திருக்கிறவர்கள், நம்மளை நாம் புகழ்ந்து கொண்டு அல்ல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா தேவ தூதர்கள் என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீ ஏன் நாமத்தை கேட்கிற, என் நாமத்தை கேட்காத, இது அதிசயம். காரணம் என்னன்னா, நான் வந்திருக்குது தேவனுடைய நாமத்துல வந்திருக்கிறேன், அதால எந்த வேலை செஞ்சாலும், நாம எந்த வேலை செஞ்சாலும், எந்த காரியத்தை செஞ்சாலும், அது தேவனுக்கு மாத்திரமே மகிமை போனோம். ஒருவேளை உங்களுக்கு அது போறதா இருந்தா, அது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. பாருங்க எவ்வளவு பலன், எல்லாம் வச்சுக்கின்னு எவ்வளவு கீழ்படிதல் இந்த தூதர்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இவளை எல்லாம் பார்க்கிறத பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இவ்வளோ அருமையான இந்த தூதர்கள், இவ்வளவு பவர்ஃபுல்லான தூதர்கள், இவ்வளவு வயசான இந்த தூதர்கள், இவர்கள் இந்த பூமியில என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், என்ன சொல்லுங்க, என்ன பண்றாங்க சிஸ்டர், யாருக்குங்க, நம்மளுக்கு காவல்காரர்களாக இருக்கிறார்கள். நாம இருப்போமா நம்மளுடைய சகோதரர்களுக்கு, கீழே இருக்க சகோதரருக்கு காவலாக இருப்போமா? இந்த உலகத்திலேயே எல்லா சிருஷ்டிலையும் கீழே லாஸ்ட் சிருஷ்டி யார் தெரியுங்களா, யாருங்க, மனுஷன். இந்த உலக தோற்றம் முன்பால இருந்தது இந்த ஏஞ்சல்ஸ், இந்த தூதர்கள், இந்த தூதர்கள் இந்த மனுஷனுக்கு காவல்காரர்களா இருக்கிறாங்களா, பணிவிடக்காரர்களாக இருக்கிறார்களாம். உங்களிடத்துல யாராவது ஒரு பெரியவனா இருக்கணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு சொல்றாரு, இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் இருன்னு கத்து கொடுக்கிறார். இது யார்கிட்ட இருக்குது பாத்தீங்கன்னா, ஏஞ்சல்ஸ் கிட்ட இருக்குதுங்க, நம்மள்கிட்ட இருக்குதா பாருங்க. அங்க சொல்ல லீஸ்ட் ஆஃப் த கிரியேஷன், த லீஸ்ட் ஆஃப் த கிரியேஷன், அவங்களுக்கு பணிவிட செய்து வருவதாக நாம் ஹெப்ரியர் 1:14 வாசிக்கலாம்.
ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா.
பாத்தியா, ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொள்ள யாருங்க, இன்றைய தேவ தூதர்கள் ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொள்கிற உங்களுக்கு அவர்கள் பணிவிடைக்காரர்களாக இருக்கிறார்களாம். அன்பான சகோதர சகோதரிகளே, எவ்வளவு பெரிய மனம் பாருங்க, எவ்வளவு தாழ்மை பாருங்க, எவ்வளவு ஒபீடியன்ட், எவ்வளவு ஒரு கீழ்ப்படிதல் பாருங்க தேவனுக்குள்ள நமக்கு இருக்கிறதா. இந்த தூதர்களை போல நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம என்ன நினைக்கலாம், சகோதரங்கள் முன்னாடி நல்லா இருக்கலாம், எல்லாத்தையும் நல்லது காரியங்களை செய்யற மாதிரி நடிக்கலாம், இல்ல எல்லா வீட்லயும் நம்ம வந்து வெளியே வரும்போது ரொம்ப ஒரு நீதிமானாக காணப்படலாம். ஆனா அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது தான் தெரியும் நீங்க யார், நாம யாருன்றது. ஒரு வீட்டுக்குள்ள நம்ம போகும்போது தான் தெரியும் நாம எந்த நிலைமையில இருக்கிறோம். ஒருவேளை வீட்டுக்குள்ள இல்லைன்னா கூட, ஒரு தனிப்பட்ட அறையிலே நாம் இருந்தோமானால் நம்ம மனநிலைமை என்னன்றது யாரும் பார்க்கல. இப்ப நம்ம பண்ணிடலாம், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் முன்னாடி பண்ணாட்டி பரவாயில்ல, யாருக்கு தெரியாம எதை பண்ணலாம்னு நீங்க எஸ்கேப் ஆயிடுங்க மாத்திரம் நினைக்காதீங்க. காரணம் என்னன்னா, உங்க பின்னாடி எப்பவும் தேவ தூதர்கள் இருக்கிறாங்களாம். நீங்க என்ன செய்றீங்க, ஒவ்வொரு ஒப்பு கொடுத்த சகோதர சகோதரிகள் பின்னாடி நீங்க எந்த மறைவில் இருந்து எந்த காரியத்தை செய்தாலும் உங்க பின்னாடி தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். மாத்திரம் நீங்க என்ன பண்ணாதீங்க, மறந்துடாதீர்கள். உங்க வீட்டில் ஆகட்டும், தனிப்பட்ட முறையில் ஆகட்டும், சகோதரர்கள் பாத்திரம் மாத்திரம் அல்ல. இதை நாம் வாசிக்கலாம், மத்தேயு 18:10 வாசிப்போம்.
இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவரவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
பாத்தீங்களா, அவங்களுக்கு இருக்கிற அந்த தேவதூதர்கள் எப்பவும் அந்த பரமபிதாவை தரிசிக்கிறாரா அப்படின்னு என்னங்க, நம்மள போட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க. நம்ம யாரு, நம்மளுடைய கதை என்ன, நம்ம செய்யற எல்லா தவறுகளையும் எடுத்துன்னு போயிட்டு தேவனுக்கிட்ட சொல்றாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அதுல கூட அவங்க அப்படிப்பட்டவர்கள் இல்ல. ஏன்னும் போது அவங்க எப்படிப்பட்டவர் தெரியுங்களா, நம்ம இங்க தப்பு தப்பா காரியங்களை செய்யறதெல்லாம் எடுத்துன்னு போய் தேவன்கிட்ட, தேவனே இதோ பாரு இந்த பொம்பளை வந்து இப்படி பண்ணி போயிடுச்ச, அந்த சிஸ்டர் இப்படி பண்ணிட்டாங்க, அந்த பிரதர் இப்படி பண்ணிட்டாங்க, இத சொல்லுங்க போயிட்டு, நீ எவ்வளவு நல்ல காரியங்களை செஞ்சிருக்கிறாய், எவ்வளவு நல்ல காரியங்களை செஞ்சுக்கிறேன்னு தேவனுடைய தரிசனத்துல அவங்க போய் சொல்றாங்களா. ஏனும் போது அவங்களுக்கு நம்ம மாதிரி கோல் குத்துற ஹேபிட் இல்லையா. பண்ணுங்க பாருங்க, சொல்றாங்க பாருங்க, 2 பேதுரு 2:11
அதிக பெலனையும் வல்லமையும் உடைய தேவ தூதர்கள் முதலாய்
பாருங்க, அதிக
பலனையும் வல்லமையும் உடைய தேவ தூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்கள்.
பாத்தீங்களா, யாரையும் போய் தூஷணமா குற்றப்படுத்ததில்ல, நம்ம தான் என்ன பண்ணிடுவோம், இன்னொருத்தர் மேல குற்றப்படுத்திடுவோம். ஆனா இந்த தூதர்கள், உங்களை குறித்த தூதர்கள், நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்கன்னு சொல்லி போயிட்டு தப்புகளை போய் தேவனிடத்தில் எந்த நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள், இத ஒரு நாள் உங்களுடைய மீட்டர் டெம்பரேச்சர் ஏறி நிற்குதா இறங்கி நிற்குதான்றது நமக்கு தெரியும். அன்பான சகோதர சகோதரி, நீங்க செய்யற ஒவ்வொரு நல்ல காரியங்களை அந்த இடத்துல தேவனுக்கு கணக்கு போய் கொண்டிருக்கிறது, இதை நீங்க கவனித்து பார்க்க வேண்டும். அதனால நம்ம என்ன பண்ணலாங்க, எப்பொழுதும் தேவனுடைய தூதர்கள் உங்களை சுழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், எப்பவும் உங்களை பாதுகாத்திருக்கிறார். நம்மளுடைய அநேக காரியங்களை பார்க்கும்போது பேதுரு விஷயத்திலே நாம் பார்க்கலாம் இல்லையா, என்ன சொல்ற பாருங்க, தானியல்ல நம்மளுக்கு காவல்காரர் என்று சொல்றதை நம்ம பார்க்கணும். தானியல் 4:13
நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும் போது காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டே.
பாருங்க, காவலாளிங்க, உங்களை யாரா காவலாளி வாட்ச்மேன் சொன்னா ஒத்துக்குவீங்களா, நம்மள யாரா வாட்ச்மேன் சொன்னா ஒரு எல்டர் இருக்கிறாரு பிரதர் நீங்க தான் இதுக்கு வாட்ச்மேன் சொன்னா நம்ம ஒத்துக்குவோமா, நான் எல்டர் பிரதர் வாட்ச்மேன் இல்லன்ற. ஆனா அங்க என்ன சொல்லுவாங்க, அந்த காவலாளி வாட்ச்மேன், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வாட்ச்மேன் சொல்லப்பட்டிருக்குதுங்க இல்லீங்களா. இப்படிப்பட்ட குணங்கள் நாம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. எப்பவும் நம்மளுக்கு காவலாளிகள் இருக்கிறார்களாம், எப்படிப்பட்ட காவலாளி தெரியுங்களா, எதை வேணாலும் அவர்கள் நம்மிடத்தில் இருந்து நம்மை காப்பாற்றுவார். நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும் போது, சீரிய தேசத்துல சீரிய ராஜா என்ன பண்றாருங்க, எலிஷா மேல படையெடுத்து வரும்போது அந்த கூட இருக்கிற அந்த ஊழியக்காரன் பயந்துருவான், பயந்துட்டு ஐயோ என்ன நம்ம ஒண்டியா இருக்கிறோம், அவங்க எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, என்ன ஆகுதுன்னு போது, அப்ப அந்த எலிஷாக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்ததுன்னா, நம்ம பின்னாடி எவ்வளவு பெரிய சேனை இருக்குது உனக்கு தெரியாது. அதை நம்ம வாசிக்கலாம், 2 கிங்ஸ் 2:16
அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார், இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான்.
பாத்தீங்களா, அவன் கண்ணு துறக்கிறதுக்கு முன்னால அங்க ஒண்ணுமே இல்லாம இருந்தது, ஆனா அந்த அந்த ஊழியக்காரனுடைய கண்ணை திறந்ததும் இப்ப பாருன்றாரு, பின்னால பார்த்தா அப்படி அக்னி ரதையில இருக்கக்கூடிய சேனைகள் அவரை சுழ்ந்து கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். எலிஷா பக்கத்துல இவ்வளவா இருந்தது நம்ம பார்க்கணும். அப்படியே ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் இருக்கிறது எல்லாத்துக்குமா? நம்ம நினைச்சுக்கலாம், நம்ம என்னன்னா ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம், தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம், நம்ம எங்கேயோ என்ன வேலை செஞ்சுக்கிறோம், பேப்டிசம் எடுத்துட்டோம் அவ்வளவுதான், இதுக்கு மேல தேவ தூதர் என் பின்னாடி இருக்கணும், பேப்டிசம் எடுத்துட்டா என் பின்னாடி இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். ஆனா வசனம் அப்படி சொல்ல, வசனம் என்ன சொல்லுகிறது நாம் வாசிக்கலாம், சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை
சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்.
பாத்தீங்களா, கர்த்தருடைய தூதன் கர்த்தருக்கு பயந்தவர்களை மாத்திரம் சுழமிறங்கி காப்பாத்துகிறாராம். கர்த்தருக்கு பயப்படுத்தினா என்ன, தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் நடக்கிறவர்கள். கர்த்தருக்கு பயப்படுத்தினா ஏதோ மனசுல பயம் இல்லைங்க, ஒரு ஒரு வசனத்துக்கும் பயந்து நடக்கிறவர்களுக்கு அவருடைய தூதரை பாளையம் இறங்கி காத்துக் கொள்ளுகிறார்களாம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம நினைத்துக் கொள்ளக்கூடாது, என்ன வந்துட்டோம் பின்னால வந்துருக்கிறார் தேவ தூதரு சொல்லிட்டு நினையாது இல்லீங்களா. அவருக்கு பயந்தவர்களா, வசனத்துக்கு பயந்தவர்களாக, வசனத்தின்படி நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனா இவ்வளவு இருந்தாலும் இந்த தேவ தூதர்களுக்கு வரப்போற காரியங்கள், நமக்கு தெரிந்த திட்டங்கள் கூட அந்த தேவ தூதர்களுக்கு சில காரியங்கள், அதாவது சபைக்கு தெரிஞ்ச சில காரியங்கள் இந்த தேவ தூதர்களுக்கு தெரியாதான். ஏனும்போது இவர்கள் நம்மளை உற்று பார்க்க, நம்மை உற்று பார்க்க ஆசையா இருக்கிறார்கள் என்று நாம பார்க்கிறோம். இப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, நேரம் பார்த்தாதனால் அநேக காரியங்களை நாம் பேச முடியாம போகிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பலம் உள்ள இந்த தூதர்கள், இவ்வளவு ஒரு வயசான தூதர்கள், இவ்வளவோ எல்லாமே இருந்தோம், தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள் என்று ஒரு பெரிய உதாரணமாக நாம் இன்று பார்த்திருக்கிறோம். அங்க நீங்க பார்க்கும் போது தேவ தூதர்களுக்கு ஒப்பா இருப்பீர்கள்னா கவனம் போட்டு சுத்துறதில்ல, இவ்வளவு வருஷமா கீழ்ப்படிந்து தேவனுக்கு இருக்கிறத போல நீங்கள் இருப்பீர்கள் என்று அவர்கள் இருப்பார்கள் என்ற ஒரு காரியத்தை அந்த இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை விட்டுட்டு தேவ தூதர்கள் பேர் சூப்பர்மேன் மாதிரி இங்கத்துக்கு அங்கத்துக்கோ பறந்து போறதை பத்தி அங்க பேசல. இவர்கள் இருக்கக்கூடிய குணங்கள், இவ்வளவு காலங்களாக இருந்து இருக்கிற ஒபிடியன்ட் கீழ்ப்படிதல்கள் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்றதே அவருடைய இதா இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். கடைசியாக நாம் வாசிக்க வேண்டிய காரியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் என்ன பண்ணுவோம், தேவ தூதர்களையே நாம் என்ன பார்க்க போறோமா, நியாயம் தேவ தூதர்களை நாம் நியாயத்திற்க போறோமா, எப்படி நியாயத்திருப்போம், தேவ தூதர்களுடைய வயசு என்ன, அவங்களுடைய பலன் என்ன, அவங்களுடைய காரியங்கள் என்ன, நாம எப்படி நியாயத்திருப்போம். அங்க உட்கார்ந்து சிங்காசனத்தில் அல்ல, சிங்காசனத்தில் இல்லங்க தேவ தூதர்களை நாம் நியாயத்திருப்பது. நாம் பாவத்திலே பிறந்த நாம் இந்த இடத்திலே தேவனுடைய இடத்திலே அந்த திவ்ய சுபாவத்துக்கு நாம் பார்க்கும் போது, நம்மையும் அந்த தேவ தூதர்களையும் வைத்து பார்க்கும் போது, தேவன் நம்மை எடுத்து செல்லும் போது நாம் அந்த நியாயத்திற்பு, தேவ தூதர்களை பார்க்கிலும் உன்னதமான இடத்துக்கு நாம் போர்கிறது தான் தேவன் நம் தேவ தூதர்களை நியாயத்தீர்ப்பதை காட்டும். அவர்களை பார்க்கலாம் பரிசுத்தவான்களாக, தேவனுடைய அந்த 4 சாயல்களை நாம் என்ன பண்ண, தரித்துக் கொள்ள போகிறோம் என்ற நியாயத்தீர்ப்பை அங்கு குறிப்பிட்டு சொல்லுவதை பார்க்கிறோம். கடைசியாக எபேசியர் 3:10 வாசிக்கலாம்.
உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக,
இப்போது தெரிய வரும் பொருட்டாக சபையின் மூலமாக இந்த துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எதா இருந்தாலும் இப்பொழுது சபையின் மூலமாக அவங்களுக்கு தெரிய வருகிறது. எப்படிங்க, தேவனுடைய குணங்கள் உங்களுக்குள்ள நல்ல முறையில நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோமா, ஆவியின் கனிகள் நம்மளுக்குள்ள இருக்கிறதா, இந்த 4 குணங்கள் நம்மளுக்குள்ள இருக்கிறதா என்று அவர்கள் கவனித்து பார்த்துக் கொண்டு வருகிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே வரப்போற நாட்களிலே இதோ புதிய வருஷத்துக்கு நாம் போகிறதாக இருக்கிறோம். இந்த முன்னால என்ன செஞ்சோம் நம்மளுக்கு தெரியாதுங்க, இந்த வருஷம் என்ன செஞ்சோம் தெரியாது. ஆனா இனிமேல் நாம் அந்த தேவ தூதருக்கு அட்லீஸ்ட் ஒப்பா, தேவ தூதர் லெவலுக்கு வருவோம்ன்றது டவுட்டா இருக்குது. திவ்ய சுபாவத்துக்கு எங்க போவோம், இப்படி இந்த குணங்களை நாம் பார்க்கும் போது தேவ தூதர்கள் ஆவோமா, டவுட்டா இருக்குது. ஆனா திவ்ய சுபாவத்துக்கு போக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். வரப்போற புதிய வருஷத்திலே நாம் இத ஒரு குறிக்காலாக வைத்து தேவ தூதரை நியாயத்திற்கு கூடியவர்களாக இருந்து அந்த வசனத்தை கை கொள்வர்களாக நாம் இருக்க தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.